தென்றல் June 2011 எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் வடுவூர் கே துரைசாமி ஐயங்கார் நாவலிலிருந்து ஒரு பகுதி மங்கை மட வண்ணம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அத்தியாயம் 2. நரியை பரியாக்கிய நம்பெருமாள் செட்டியார். நகை கண்டெடுக்கப்பட்டது. நேற்றிரவு மோகனவிலாஸ் நாடக கொட்டகை தெருவில் ஒரு கம்மலின் ஒரு பாகம் கண்டெடுக்கப்பட்டு அடியில் காணப்படும் விலாசாதாரிடம் இருக்கிறது. அதை இழந்தவர் நேரில் வந்து அது தம்முடையதுதான் என்பதை திருப்திகரமாக மெய்ப்பிப்பார்களானால் உடனே மேற்படி நகை அவரிடம் கொடுக்கப்படும். இங்கனம் நரி பரி பரி நரி நம்பெருமாள் செட்டியார், 21 நாராயணன் தெரு, மதராஸ் என்று வெளியிடப்பட்டிருந்த விளம்பரத்தை மேற்படி நரி பரி பரி நரி நம்பெருமாள் செட்டியாரே 115வது தடவை படித்துவிட்டு பத்திரிகையை தமக்கு எதிரிருந்த மேஜை பெட்டியின் மேல் அலட்சியமாக போட்டார். செட்டியாருடைய வயது சுமார் 30 இருக்கலாம். அவருடைய திருமேனியின் சாயல் நெருப்புத் தணலை தண்ணீரால் சுத்தம் செய்த பிறகு ஏற்படும் நிறத்தை தோற்கச் செய்வதாய் காணப்பட்டாலும் அவர் துல்லியமான மஸ்லின் வஸ்திரத்தையும் மஸ்லின் சட்டையையும் அணிந்து தலையில் ஜரிகைக்கரை தலைப்பாகையையும் அணிந்திருந்தார். அவருடைய 2 செவிகளிலும் வெள்ளை கடுக்கன்கள் சுடர்விட்டெறிந்தன. அவர் தமது நெற்றியில் பளிச்சென்று தென்கலை நாமம் தீட்டிக் கொண்டிருந்தார். எனவே இவ்வாறு அவருடைய உடம்பை அலங்கரித்துக் கொண்டிருந்த அதிக வெண்மையான பல வஸ்துக்கள் அவருடைய உடம்பின் கருப்பு நிறம் தன் சுயநிலைமையை விட பன்மடங்கு அதிகமாக கருத்து தோன்றும்படி செய்தன. ஆனால் அவருக்கு தொந்தி முதலிய சதைப்பிருக்கல்கள் அதிகமாய் தோன்றியிருக்கவில்லை என்பது கண்கூடாக தெரிந்தமையால் அவர் ஒரே இடத்தில் சதா காலமும் உட்கார்ந்திருந்தபடி வியாபாரம் செய்கிறவர் அன்று என்றோ அல்லது அவரிடம் அதிகமாய் பணம் சேரவில்லை என்றோ நாம் சம்சயம் கொள்ள அவருடைய மெல்லிய தோற்றம் இடம் கொடுத்தது. அவர் இருந்த மேன்மாடி வீட்டின் கூடத்தில் தரையில் ஒரு பிறப்பம்பாய் விரிக்கப்பட்டிருந்தது. அதன் மேல் செட்டியார் உட்கார்ந்து சுவரில் சாத்தப்பட்டிருந்த ஒரு திண்டில் சாய்வதும் தமக்கு எதிரில் இருந்த மேஜை பெட்டியின் மேல் இருந்த பத்திரிகையை எடுத்து பார்ப்பதும் அதை வைத்த பின் அதற்கு பக்கத்தில் இருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை எடுத்து தமது வடிவழகையும் அலங்காரத்தையும் பார்த்து பார்த்து ஆத்ம திருப்தி அடைந்து தமக்கு தாமே புன்னகை செய்து கொள்வதுமாக இருந்தார். அவர் உட்கார்ந்திருந்த கூடத்தில் வேறு எவ்விதமான பொருளும் காணப்படவில்லை. ஆதலால் அவர் என்ன விதமான வர்த்தகம் நடத்தினார் என்பதை வெளித்தோற்றத்திலிருந்து அனுமானிக்க வகையில்லாதிருந்தது. அவர் அவ்வாறு உட்கார்ந்திருந்தது அந்த பத்திரிகை வெளியான மாலைக்கு மறுநாள் காலை சுமார் 10 மணி சமயத்தில் அவர் யாருடைய வருகையோ மிக ஆவலோடு எதிர்பார்த்திருந்தார் என்பதை சில குறிகளால் தெரிந்தது. அந்த கூடத்திற்கு அடுத்தாற்போல் தாழ்வாரமும் முற்றப்பள்ளமும் இருந்தன. மேற்படி தாழ்வாரம் மேற்படி முற்றப்பள்ளத்தை சுற்றி நாற்புறங்களிலும் வளைத்து கொண்டிருந்தது. கூடத்தை அழுத்திருந்த தாழ்வாரத்தின் ஒரு கோடியில் கீழே இறங்குவதற்கான படிக்கட்டொன்று காணப்பட்டது. அந்த படிக்கட்டு கீழ்பாகத்தின் நடையில் போய் இறங்கியது. அதுவன்றி முற்றப்பள்ளத்திற்கு அப்பால் இருந்த தாழ்வாரத்தின் ஒரு கோடியிலிருந்து கீழே சென்ற இன்னொரு படிக்கட்டு அந்த வீட்டு கீழ்பாகத்தின் உள்பக்கத்தில் போய் இறங்கியது. அவருடைய கவனமும் பார்வையும் முன்பக்க படிக்கட்டின் மீதே அடிக்கடி சென்றதாகையால் வீட்டின் வெளியிலிருந்து எவரோ வர வேண்டுமென்று நினைத்து அவருடைய வருகையை செட்டியார் ஆவலோடு எதிர்பார்த்திருந்தார் என்பது சுலபத்தில் விளங்கியது. அதுவன்றி எதிர்ப்புற தாழ்வாரத்தில் இருந்த படிக்கட்டின் பக்கத்தில் அவருடைய பார்வையோ கவனமோ செல்லவில்லையாதலால் அதிலிருந்தும் வெளியிலிருந்து வர வேண்டிய யாரோ மனிதருடைய வருகையை அவர் ஆவலோடு எதிர்பார்த்திருந்தார் என்பது நன்கு தெரிந்தது. ஆனால் பொழுது போய்கொண்டிருந்ததை அன்றி அவர் எதிர்பார்த்தபடி எவரும் வரவில்லையாகையால் அவருடைய ஆவலும் அலுப்பும் படிப்படியாக பெருகியதே பலனாய் முடிந்தது. அம்மாதிரி எவ்வித வேலையும் இன்றி உட்கார்ந்திருந்தது அவருக்கு பெரிதும் துன்பகரமாயிருந்தமையால் அவர் எழுந்து கூடத்தில் உலாவத் தொடங்கினார். அவருடைய உடம்பு மாத்திரம் அவ்விடத்தில் நடந்து கொண்டிருந்ததே இன்றி அவருடைய பிரஞ்சை சிறிதும் அவ்விடத்தில் இருந்ததாக தெரியவில்லை. அந்த கூடத்தின் முன்பக்கத்து சுவரில் 2 ஜன்னல்கள் இருந்தன. செட்டியார் கூடத்தில் அங்குமிங்கும் 2 தடவை நடக்கிறதும் ஜன்னலின் வழியாக வெளிப்பக்கத்தில் தமது பார்வையை செலுத்தி அங்கிருந்த ரஸ்தாவை கவனிக்கிறதுமாயிருக்க அப்போது ரஸ்தாவில் ஒரு மனிதர் வந்து திடீரென்று தம்மை பார்த்து சிரித்ததாக செட்டியார் உணர்ந்தார். ஆதலால் அவர் சரையல் என்ற அப்பால் நகர்ந்து மறைந்து கொண்டு பூஜை வேளையில் கரடியை விட்டு ஓட்டுவது போல இந்த சனியன் எப்படியோ இங்கே வந்து சேர்ந்தானே, இதுவரை உட்கார்ந்திருந்த நான் ஏன் எழுந்து நடந்தேன், இவனாலேயே என் வேலை கெட்டு போய்விடும் போல் இருக்கிறதே, நான் இங்கே வந்து சைகை காட்டுவது சரியானதல்ல, அவன் தானாக போகிறவனும் அல்ல, வடிகட்டின அசடு, ஒருவேளை பட்டவர்த்தனமாக இங்கே வந்து எதையாவது உளருமோ என்னவோ தெரியவில்லையே என்று தமக்குள்ளாகவே எண்ணமிட்டு அச்சம் கொண்டபடி திரும்பவும் அங்குமிங்கும் உலாவிய சமயத்தில் முன்புற படிக்கட்டின் வழியாக யாரோ மேலே ஏறி வந்த ஓசை உண்டாகவே அவருடைய சம்சயம் நிச்சயப்பட்டு போயிற்று. அவருடைய மனதில் கோபமும் பதைப்பும் தோன்றலாயின. நாம் எவன் வரக்கூடாது என்று நினைக்கிறோமோ அவன் அவசியம் வந்தே தீர்கிறான் என்று அருவறுப்போடு எண்ணி சமயத்தில் அவர் அப்படி நினைத்தது தவறென்று கூறி அவரை தண்டிப்பது போல அவருடைய தலையின் மேல் பட்டென்று ஒரு சிறிய கல் வந்து மோதி தலையில் விழுந்தது. செட்டியார் திடுக்கிட்டு நடுங்கி மேல் பக்கம் நிமிர்ந்து பார்த்தார். எலி அல்லது அணில் போனதால் சுண்ணாம்பு கட்டி பெயர்ந்து தலையில் விழுந்திருக்குமோ என்ற சம்சயமே அவருக்கு அப்போது உண்டானதாகையால் அவர் அவ்வாறே மேலே பார்த்தார். ஆனால் மேல்புறம் முழுவதும் தேக்க பலகையால் போர்த்தப்பட்டிருந்ததாகையால் செட்டியார் திகைத்து போய் கல்லை பார்த்தார். அதன் மேல் ஒரு காகிதம் சுற்றப்பட்டிருந்தது தெரிந்தது. அவர் ஆவலோடு பாய்ந்து கடிதத்தை எடுத்து பார்த்தார். அதில் அடியில் வரும் வாக்கியங்கள் இருந்தன. நான் உன் கருத்தை தெரிந்து கொண்டேன். இதனால் எல்லாமா காரியம் பலிக்கப் போகிறது? இந்த முயற்சியில் ஒரு ஈ கூட சாகிர போகிறதில்லை. ஆகையால் உனக்கு அற்ப பயனும் உண்டாகப் போகிறதில்லை என்று நான் உறுதிமொழி எழுதி கொடுப்பேன் என்று எழுதப்பட்டிருந்ததை படித்த செட்டியார் உடனே விரைவாக ஜன்னலண்டை ஓடி வீதி பக்கம் பார்த்தார். அந்த கடிதத்தை எழுதி போட்ட மனிதர் போய்கொண்டிருந்தது. தெரியவே அவர் சனியன் ஒழியட்டும், வேறு யாராவது இங்கே இருக்கும்போது இந்த கடிதம் என் தலையில் விழாமல் இப்போது விழுந்ததும் ஒரு நன்மைதான் என்று நினைத்தபடி இப்பால் திரும்ப அப்போது பூனை போல் ஓசையின்றி தாழ்வாரத்தில் வந்து நின்ற ஒரு மனிதன் உங்களுக்கு ஒரு தந்தியும் ஒரு பத்திரிகையும் வந்திருக்கின்றன என்று கூறியபடி நிரம்பவும் வணக்கமாய் அவைகளை அவரிடம் நீட்டினான். அவனை கண்டு வியப்படைந்த செட்டியார் ஓ நீயா வந்தாய், வேறே யாரோ என்றல்லவா நினைத்தேன். சரி நீ போய் மறைவில் ஜாக்கிரதையாக இரு, நான் கூப்பிடும் போது வா என்றார். அதை கேட்டுக்கொண்டு அந்த மனிதன் அவ்விடத்தை விட்டு போய்விட்டான். உடனே செட்டியார் அவசர அவசரமாக தந்தியின் உரையை கிழித்து உள்ளே இருந்த காகிதத்தை எடுத்து பார்த்தார். அது கீழ்கண்டவாறு எழுதப்பட்டிருந்தது. நீங்கள் குறிக்கும் மனிதர் இன்னார் என்பது எனக்கு தெரியவில்லை. அந்த மாதிரி எத்தனையோ ஆசாமிகளுக்கு கடிதங்கள் வருகின்றன. அவரவர்கள் வந்து தாம் இன்னார் என்று சொல்லி கடிதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருடைய அடையாளங்களையும் நாங்கள் கவனிப்பதும் சாத்தியமல்ல. அப்படி நாங்கள் செய்கிறதும் இல்லை. நீங்கள் குறிக்கும் மனிதர் யார் என்பது தெரியவில்லை என்று எழுதப்பட்டிருந்த தந்தியை படிக்கவே செட்டியாருடைய முகம் விகாரமாக மாறியது. அவர் அதிருப்தியோடு உதட்டை பெருக்கிக் கொண்டு இப்படித்தான் மறுமொழி வரும் என்று நான் நினைத்தேன், முடிந்தது என்று நினைத்தபடி ஓய்ந்து கீழே உட்கார்ந்து திண்டில் சாய்ந்து கொண்டு தந்தியோடு கொடுக்கப்பட்ட பத்திரிகையை பிரித்து பக்கங்களை புரட்டலானார். அது பம்பாயில் வெளியாகும் பம்பாய் கிரானிக்கல் என்னும் தினசரி பத்திரிகை. இந்தியாவில் ஒவ்வொரு ராஜதானியிலும் வெளியாகும் முக்கியமான பத்திரிகைகள் செட்டியாருக்கு வருவது வழக்கம். பெரிய பட்டணங்களின் வர்த்தக நிலவரங்களை பற்றிய தகவல்களை எல்லாம் தவறாமல் படித்து அவர் தெரிந்து கொள்வார். அதுவன்றி திருட்டுகள் புரட்டுகள் போலீஸ் கோர்ட் விசாரணைகள் முதலிய திடுக்கிடும் சம்பவங்களை படிப்பதில் அவருக்கு சந்தோஷம் அதிகம். ஆகவே அவர் பம்பாய் கிரானிக்கல் என்னும் பத்திரிகையின் பக்கங்களை புரட்டி தலைப்பு வாக்கியங்களை படித்துக் கொண்டே போக அடியில் கண்ட செய்தி அவருடைய திருஷ்டியில் பட்டது. பூனா 193 ஜூலை 18 20வது நூற்றாண்டின் புதிய அதிசயம். இந்த ஊரில் உள்ள இந்திய ஊழியர் சங்கத்தின் தலைமை காரியாலய கட்டிடத்தின் ஆண்டு விழா கொண்டாட்டம் மிக விமரிசையாய் நடத்தப்பட்டது. அப்போது சகுந்தலா பாய் என்னும் புனைப்பெயர் பூண்ட அமெரிக்க மங்கை உறுத்தி எல்லோரும் பிரமிக்கும்படி நடனமாடியதன்றி இடையிடையில் அதி ஆச்சரியகரமான பல ஜால வேடிக்கைகளையும் காட்டினாள். இதில் முதலாவது வேடிக்கை ஒரு மனிதரை ஒரு பெட்டிக்குள் படுக்க வைத்து அவரை இரண்டாய் அறுத்து காட்டி மறுபடி அவரை உயிரோடு வரவழைப்பது. இது போலவே மற்ற வேடிக்கைகளும் வேறு எவராலும் இதுவரை செய்து காட்டப்படாதவைகளாக மிக புதுமையாக இருந்தன. இந்த அமெரிக்க மாது ஹிந்துவாய் மாறி அந்தந்த தேசத்துக்கு தக்க பெயரை தரித்து அங்கங்கு இதே போல வேடிக்கைகள் காட்டுவதாய் தெரிகிறது. இவள் ஹரி கண்பத் நாயக் என்னும் ஒரு மகாராஷ்டிர பிராமணரை மணந்து கொண்டிருக்கிறாள். அவரும் அவளுக்கு உதவியாக இருந்து வருகிறார். இந்த மடந்தை இதற்கு முன் மைசூர் கல்கத்தா பரோடா முதலிய இடங்களில் வெவ்வேறு புனை பெயர்களை வைத்துக் கொண்டு ஜாலு வேடிக்கை காட்டியதாக தெரிகிறது. இந்த மாதிரி நடனத்தையும் ஜாலு வேடிக்கையையும் இதுவரையிலும் எங்கும் கண்டதில்லை என்று ஜனங்கள் ஏகமனதாக புகழ்கிறார்கள். இம்மாதிரியான அற்புத வேலைகளை நாம் இந்தியர்கள் கற்று இந்திய ஜனங்களை மகிழ்விக்கும் காலம் எப்போது வருவோம் என்று எல்லோரும் ஏகமனதாக சொல்லிக் கொள்கிறார்கள். மேலிடத்திற்கு சென்றிருந்த நம் சொந்த நிருபர் எழுதியது என்று எழுதப்பட்டிருந்த செய்தியை படித்த செட்டியாருடைய உடம்பு தனக்குத்தானே திடுக்கிட்டு ஆடியது. அவருடைய முகம் விகாரமாக மாறி போயிற்று. அதுவரையில் சுறுசுறுப்பாக அங்கும் இங்கும் பார்ப்பதும் சிந்தனை செய்வதுமாய் இருந்தவர் சடக்கென்று ஓய்ந்து மூக்கில் விரலை வைத்தபடி அப்படியே சிந்தனையில் ஆழ்ந்து விட்டார். அவ்வாறு கச்சிலை போல் சுமார் கால் மணி நேரம் உட்கார்ந்திருந்தார். அவர் வெளிப்பார்வைக்கு உயிரற்றவர் போல் காணப்பட்டாலும் அந்த செய்தி அவருடைய மனோவேகத்தை அபாரமாக முடுக்கிவிட்டதாகையால் அந்த கால் மணிக்குள் அவருடைய மனது பம்பாய் பூனா கல்கத்தா மைசூர் முதலிய இடங்களுக்கெல்லாம் பறந்து பிரயாணம் செய்து வட்டமிட்டு கொண்டிருந்ததாகையால் அவர் தம்மையும் தாம் இருந்த இடத்தையும் தமது நிலைமையையும் முற்றிலும் மறந்து போனார். அவருடைய கண்கள் நன்றாக திறந்து எதிர்ப்பக்கத்தை பார்த்தபடி இருந்தன. ஆனாலும் அவை எதிரில் இருந்த எந்த வஸ்துவையும் பார்க்கவில்லை. கண்களின் சக்தி பூர்த்தியாய் உட்புறம் திரும்பி போய்விட்டதாகையால் அவை குருடனுடைய கண்கள் போல் இருந்தன. அவருடைய மனம் எண்ணிய எண்ணங்களுக்கு தக்கபடி அவருடைய கைகள் அபிநயம் காட்டி நாட்டியமாடின. அப்போது தமக்கு எதிரில் கிளக் என்று எவரோ சிரித்த ஓசை கேட்டு செட்டியார் திடுக்கிட்டு நிமிர்ந்தார். அதுவரையில் எங்கேயோ போயிருந்த அவருடைய பிரங்கியை சடக்கென்று திரும்பவே அவருடைய முகமும் மற்ற அங்கங்களும் மறுபடி உயிர்களையும் ஊக்கத்தையும் அடைந்தன. அவருடைய கண்கள் உணர்ச்சி பெற்ற எதிரில் ஒரு ஸ்திரீ நின்று கொண்டிருந்ததை கண்டன. அவர் அவமானத்தினால் குன்றிப்போனாராலும் அதை காட்டிக் கொள்ளாமலும் தமது நிதானத்தை இழக்காமலும் அந்த அம்மாளை பார்த்து மிக மரியாதையாக பேசத் தொடங்கி, யாரம்மா நீ? இப்போது இங்கே யாரோ சிரித்த மாதிரி இருந்ததே, யார் சிரித்தது என்றார். சுமார் 20 வயது அடைந்திருந்தவளாய் காணப்பட்ட அந்த யவன மடந்தை நாணி கோணி நெளிந்து அபாரமான வெளிமயக்கு காட்டி பேசத் தொடங்கி, நான் இங்கே வந்து கால் மணி ஆகிறது. நீங்கள் கண்களை திறந்து என்னை பார்த்து கொண்டே ஏதோ ஜாடை காட்டினீர்களே அன்றி நான் யார் என்பதையும் கேட்கவில்லை. நான் வந்து நின்றதையும் உணரவில்லை. யாராவது திருடர் வந்து எதையாவது எடுத்து கொண்டு போயிருந்தால் கூட அது உங்களுக்கு தெரிந்திருக்காது. கால் மணியாய் நீங்கள் அப்படியே செய்து கொண்டிருந்ததை பார்த்து கொண்டிருந்ததில் என்னை மீறி சிரிப்பு வந்துவிட்டது. நான் அப்படி செய்திருக்க கூடாது, கோபிக்க வேண்டாம் என்று நிரம்பவும் வினயமாக மறுமொழி கூறினாள். செட்டியார் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்று வாதிக்கும் சுபாவமுடைய மனித வர்க்கத்தில் சேர்ந்தவராதலால் தமது அசட்டுத்தனத்தை ஒப்புக்கொள்ளாமல் நிரம்பவும் கம்பீரமாக நிமிர்ந்து உட்கார்ந்து அதிகார தோரணையாய் பேசத் தொடங்கி, நீ வந்ததை நான் பார்க்கவில்லை என்று நினைத்து கொண்டாயா? நீ எந்த க்ஷணம் இங்கே வந்தாயோ அப்போதே உன்னை நான் பார்த்தேன். இவ்வளவு எவ்வளவு பருவமுடைய ஒரு பெண் அயலார் வீட்டிற்குள் எவரேனும் துஷ்ட புருஷர் இருப்பார் என்ற அச்சமோ கிளேசமோ இல்லாமல் திடீரென்று நடுவேழு வரையில் வந்து நின்றதை கண்டவுடன் என் ஆச்சரியம் அளவில் அடங்காததாகிவிட்டது. ரிஷி பத்தினிகளின் இருப்பிடமான இந்தியாவில் இப்படிப்பட்ட பெண்களும் இருக்கிறார்களா என்று நினைத்து நான் அப்படியே பிரமித்து உட்கார்ந்து விட்டேன். நீ யார் என்று கேட்க வேண்டும் என்று என் மனம் எண்ணியதாலும் இவ்வளவு துணிகரமான ஸ்திரீயிடம் எப்படி வாய் கொடுக்கிறது என்று கருதி என் வாய் இந்த கால்மணியாய் தயங்கி இருந்திருக்கிறது. என் கண்கள் உன்னை பார்த்தபடி அப்படியே பிரமித்து நின்றுவிட்டன. இந்நிலைமை இந்த மாதிரி ஆனதற்கு நீயே காரணமாயிருந்தும் போதாக்குறைக்கு நீ என்னை பார்த்து புரளியாகச் சிரிக்கிறாய். நன்றாயிருக்கிறதம்மா உன் காரியம், போனது போகட்டும். உன்னோடு வாத தர்க்கங்கள் செய்து கொண்டிருக்க எனக்கு இப்போது நேரமில்லை. இவ்வளவு தூரம் என் வீட்டையும் என்னையும் கௌரவித்து வந்து கண்ணியமான விருந்தாளி இன்னார் என்பதை தெரிந்து கொள்ளாமலும் அவருக்கு தக்கபடி மரியாதை செய்யாமலும் இருப்பது என் மேல் பெரிய தவறாகும். ஆகையால் வந்த காரியத்தை சொல்லலாம். நீ சொந்தக்காரர் யாரையாவது தேடிக்கொண்டு வந்தாயா? இது செட்டியாருடைய வீடு. இதன் சொந்தக்காரருடைய பெயர் நரி பரி பரி நரி நம்பெருமாள் செட்டியார் என்பார்கள் என்று நிதானமாக பேசினார். அவர் பேசிய தோரணையை கேட்ட அந்த மடந்தை அதற்கு முன் அவர் நடந்து கொண்ட மாதிரியையும் நினைத்து அவர் பித்துக்குழி மனிதராயிருப்பாரோ என்றும் அவர் வெளியிட்டிருந்த செய்தி சும்மா வேண்டுமென்றே நடத்தப்பட்ட வேலையாயிருக்குமோ என்றும் கருதி தான் அவ்வளவோடு திரும்பி போய் விடலாமா என்று நினைத்தவளாய் ஈனஸ்வரத்தில் பேசத் தொடங்கி, அப்படியானால் இந்த வீட்டின் சொந்தக்கார செட்டியார் இப்போ இங்கே இல்லையா என்றாள். அதை கேட்ட நரி பரி பரி நரி நம்பெருமாள் செட்டியார் அசட்டு புன்னகை செய்து, என்னம்மா நீ வந்தது முதல் என்னை மென்மேலும் அவமதிக்கிறாயே. நீ என்னை அவமதித்தது இது 3வது தடவை. என் உத்தரவில்லாமல் வீட்டிற்குள் வந்தது முதல் தப்பு. என்னை பார்த்து புரளியாகச் சிரித்தது 2வது தப்பு. இப்போது நான் இந்த வீட்டின் சொந்தக்காரனாக இருக்க அருகதையற்றவன் என்று நினைப்பது போல பேசுவது 3வது தப்பு. அயலார் வீட்டிற்கு வந்து ஒரு யவன பெண் இப்படியும் நடந்து கொள்ளலாமா? உனக்கு இன்னமும் சந்தேகம் இருந்தால் இன்னொரு முறை சொல்கிறேன். என்னைத்தான் இந்த வீட்டின் சொந்தக்காரரான நரி பரி பரி நரி நம்பெருமாள் செட்டியார் என்று இந்த ஊர் ஜனங்கள் கருதுகிறார்கள். அது உனக்கு இஷ்டம் இல்லையா? இப்பேற்பட்ட அபூர்வமான கண்ணியமான விருந்தாளியோடு இப்போது பேசி அதனால் உள்ளுக்குள் மட்டற்ற ஆனந்தம் அடைகிறவரே நரி பரி பரி நரி நம்பெருமாள் செட்டியார். இவ்வளவு அருமையான அழகான விருந்தாளி எதை கேட்பதானாலும் இரட்டிப்பு சந்தோஷத்தோடு கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். வந்த விருந்தாளி வாயை திறந்து கேட்க வேண்டியதே தாமதம் என்று மிக நிதானமாக கூறினார். அதை கேட்கவே அந்த மடந்தைக்கு மறுபடி சிரிப்பு வரும் போல் இருந்தாலும் அவள் அதை அடக்கிக் கொண்டு, இந்த வீட்டில் இருக்கும் நரி பரி பரி நரி நம்பெருமாள் செட்டியாரிடம் ஒரு கம்மலின் ஒரு பாகம் இருப்பதாகவும் அதன் சொந்தக்காரர் வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்றும் பத்திரிகைகளில் விளம்பரம் வந்திருக்கிறது. அதற்காக நான் வந்தேன் என்றாள் செட்டியார். அவ்வளவுதானே, அதற்கு மேல் அதிகம் ஒன்றுமில்லையே. நல்ல வேளை நான் தப்பினேன். அப்படியானால் அந்த நகை உன்னுடையதா? வந்தவள், எந்த நகை செட்டியார்? வியப்போடு புன்னகை செய்து, நகையின் சொந்தக்காரருக்கே தான் வாங்க உத்தேசித்து வந்தது இன்ன நகை என்பது தெரியாதது போல் இருக்கிறதே. இது பெரிய தமாஷாய்த்தான் இருக்கிறது. அப்படியானால் நீ நகையை வாங்கி கொண்டு போகும் உத்தேசத்துடன் வரவில்லை என்பது நிச்சயமாகிறது. உண்மையில் யாரம்மா நீ? எதற்காக நீ இங்கே வந்தாய்? அந்த நகை உனக்கு சொந்தமல்லவானாலும் வேறு வகையில் அதுக்கு நீ சொந்தக்காரியாகி அதை வாங்கி கொண்டு போகலாம் என்று வந்தாயா? வந்தவள்: கம்மலின் ஒரு பாகம் உங்களிடம் இருப்பதாய் உங்கள் விளம்பரம் சொல்லுகிறது. நீங்கள் நகை என்கிறீர்கள். உங்களிடம் இருப்பது முழு நகையா, நகையின் ஒரு பாகமா என்பது தெரியவில்லை. அதனால் நான் எந்த நகை என்று கேட்டேன். அதை தெரிந்து கொள்ளாமல் தாறுமாறாக பேசுகிறீர்களே செட்டியார். இந்த மறுமொழி உன் வாயிலிருந்து வர வேண்டுமென்று எதிர்பார்த்தேன். நான் இப்படி குளறலாய் பேசுகிறேன் ஏனென்றால் நீ இழந்த இன்ன நகை என்பது உன் வாயிலிருந்தே வர வேண்டும் என்பதுதான் என் கருத்து. நான் நகை என்றால் நீ நகையின் பாகம் என்று திருத்துகிறாயா இல்லையா என்று உன்னை ஆழம் பார்த்தேன். ஆனால் அந்த பொருள் இன்னதென்பதை இன்னும் நீ சொல்லவில்லை. வந்தவள்: நான் இழந்தது ஒரு கம்மலின் திருகு செட்டியார். அது எந்த இடத்தில் காணாமல் போயிற்று? வந்தவள்: மோகனவிலாஸ் நாடக கொட்டகை தீர்வில். செட்டியார்: நீ அதை இழந்த போது எவ்வளவு மணி இருக்கும்? வந்தவள்: நான் அந்த கொட்டகைக்கு வேடிக்கை பார்க்க போயிருந்தேன். அங்கே பெரிய கலகமாய் விட்டது. நான் என் வீட்டிற்கு விரைவாக திரும்பி போனேன். காலையில் பார்த்ததில் ஒரு கம்மலில் திருகு இல்லை. நான் போன போதோ அல்லது அவசரமாய் ஓடி வந்த போதோ அது அந்த தெருவில் விழுந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எனக்கு உண்டாயிற்று. அதற்காக வந்தேன். செட்டியார்: அந்த கம்மலை கொண்டு வந்திருக்கிறாயா? கொண்டு வந்திருந்தால் எடு. வந்தவள்: தன்னிடம் இருந்த திருகில்லா கம்மலொன்றை கொடுத்தபடி இதன் திருகுதான் காணாமல் போய்விட்டது என்றாள். செட்டியார் அதை வாங்கி தமது மேஜைப்பெட்டிக்குள் மறைவாக வைத்துக் கொண்டு தம்மிடம் இருந்த திருகை எடுத்து அதை கம்மலில் போட்டு பார்த்தார். திருகு சுரையில் நுழையவில்லை. ஆகவே அந்த திருகு அவருடைய கம்மலை சேர்ந்ததல்ல என்று அவர் உடனே நிச்சயித்துக் கொண்டார். ஆனாலும் அவருடைய மனதில் மிகுந்த ஆச்சரியம் உண்டாக தொடங்கியது. மோகனவிலாஸ் நாடக கொட்டைக்காரருடைய வீட்டிற்கு பெண் வேஷத்துடன் சென்ற மனிதருடைய காதிலிருந்து ஒரு திருகு விழுந்தது என்பது ஆண்டாளம்மாளுடைய கடிதத்தால் தெரிந்தது. அதுவன்றி அதே இரவில் இவரும் அந்த கொட்டகைக்காரருடைய வீட்டுக்கு சென்ற பெண் போலவே கம்மலின் திருகை இழந்தாள் என்ற செய்தி அவருக்கு ஆச்சரியமாய் இருந்தது. ஒரே இரவில் நாடக கொட்டகையில் சம்பந்தப்பட்ட இருவருடைய கம்மலின் திருகுகள் காணாமல் போயின என்னும் ஒற்றுமை நம்பத்தகாததாய் இருந்தது. உண்மையிலேயே தற்செயலாக அந்த பெண்ணும் தனது திருகை இழந்திருப்பாளா, அல்லது போலீசாரிடம் ஒரு திருகு அகப்பட்டுக் கொண்டிருந்தது என்பதை கேட்டு அதை பற்றியே தாம் விளம்பரம் வெளியிட்டிருப்பதாக நினைத்து தான் அதை அபகரிக்க வேண்டும் என்ற கருத்துடன் அந்த பெண் வந்திருப்பாளா என்னும் சந்தேகங்கள் செட்டியாருடைய மனதில் உதித்தன. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.